தென்றல் ஜூன் 2013 இதழில் ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதியில் பேராசிரியர் நினைவுகள் மருத்துவர் சொன்ன பொய். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். உண்மை என்பதன் வடிவம் பல்வேறுபட்டதாக தென்படுவதை சென்ற முறை பார்த்தோம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரையில் எதை உண்மை என்று நம்பினோமோ அது உண்மையில் உண்மையல்ல என்ற இக்கட்டான உண்மையும் வாழ்வில் அவ்வப்போது தலையெடுக்கத்தான் செய்கிறது என்பதை சுட்டுவதற்காக அமெரிக்காவின் ஓக்லஹாமா ஏரியாவில் நடந்த ஒரு கொலை வழக்கில் அளிக்கப்பட்ட தீர்ப்பு 10 ஆண்டுகளுக்கு பிறகு உண்மையை அறிந்த பிறகு திருத்தி எழுதப்பட்டதையும் பார்த்தோம். உண்மை என்பது உடனடியாக இனங்காண முடியாததாக பல சமயங்களில் கண்ணாமூச்சி ஆடுவதை காட்டவே இந்த சம்பவத்தை பற்றி பேசினோம். இந்த சம்பவத்தில் எதை சாட்சியங்கள் உண்மை என்று மனதார நம்பினார்களோ அது உண்மை அல்லாததாக போய்விட்டது. நீதிமன்றங்களில் சொல்லப்படும் சாட்சியங்களுக்கு நாம் இப்போது எடுத்துக்கொண்டுள்ள குரட்பாக்களும் மணக்குடவர் பரிமேலழகர் முதலானோர் உரையும் வார்த்தைக்கு வார்த்தை பொருத்தக்கூடியன அல்ல. இந்த மாதிரியான சூழல்களுக்குத்தான் வள்ளுவரே அளவு கடந்த முன்னெச்சரிக்கையுடன் தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்று பொய்க்கறி அல்லது பொய்ச்சாட்சி சொல்வதை பற்றி தனியாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பாரதி தன்னுடைய ஞான ரதத்தில் சத்தியலோக காட்சிகளை சொல்லும் போது சத்தியத்தின் இயல்பை பற்றி பேசுகையில், சிறிது தொலைவு கடந்த உடனே வேறு வர்ணம் கொண்ட ஒளி கண்டே, அவ்விடத்தினின்று எங்கே பார்த்தாலும் அந்த புதிய வர்ணமே காணப்பட்டது. இதென்ன விந்தை என்று பிரமிப்பு அடைந்து அப்பால் சென்றேன். போக போக புதிய புதிய வர்ணங்கள் தோன்றிக் கொண்டிருந்தன. உண்மை பல வர்ணங்களுடையது என்று தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறான் அல்லவா. அப்படிப்பட்ட பல வர்ணங்களை உடைய உண்மையை நடைமுறை வாழ்க்கையை மேற்கொண்டிருப்பவன் அணுக வேண்டிய முறையை முதல் 2 குறட்பாக்களும் பேசுகின்றன. இவை 2 பாட்டானும் இதனால் நிகழ்ந்தது கூறல் நீக்கப்பட்டது, அதுதானும் தீங்கு பயவாதாயின் மெய்மையாம் பயப்பின் பொய்மையாம் என்பது கருத்து என்ற பரிமேலழகர் மணக்குடவர் உரையும் அதுதான். உரையை எடுத்துக்கொண்டால் நடந்தது கூறல் என்பது நீக்கப்படுகிறதே, இது விபரீதமாக இருக்கிறதே என்று தோன்றலாம். என் வாழ்க்கையிலிருந்தே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். என் தாய்க்கு அப்போது 78 வயது. அன்று நான் அலுவலகத்திலிருந்து திரும்பியிருக்கிறேன். அவர்கள் மருத்துவரை பார்த்துவிட்டு திரும்பியிருக்கிறார்கள். அதற்கு முந்தைய சுமார் 25 ஆண்டுகளில் 2 முறை மாரடைப்பு அவர்களை தாக்கியிருந்தது. ஒரு சிறுநீரகம் ஏதோ சுமாராக செயல்பட்டு கொண்டிருந்தது. நீரிழிவு பிரச்சனையும் சேர்ந்து கொண்டிருந்தது. மிக தெளிவாகவும் உறுதியாகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய அவருடைய நினைவோட்டமும் சீராக இல்லை. அன்று மாலை மிக்க மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். அவர்களை அவ்வளவு மகிழ்ச்சியுடன் நான் பார்த்ததே இல்லை என்று கூட சொல்லலாம். காரணம், அன்றைக்கு அவர்களை பரிசோதித்த எங்கள் குடும்ப மருத்துவர், இனிமே உங்களுக்கு ஒன்னும் இல்ல, மருந்தெல்லாத்தையும் நிறுத்திடலாம், உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சாப்பிடுங்க, என்னெல்லாம் செய்ய பிடிக்கிறதோ அதெல்லாம் செய்யுங்க, இனிமே உங்களுக்கு மருந்தே தேவையில்லை, பூரண குணம் ஆகிவிட்டது என்று சொல்லி இருக்கிறார். எனக்கு இதன் பொருள் புரிகிறது. சாதாரண நிலையில் இருந்திருந்தால் என் தாய்க்கும் மருத்துவர் சொன்னதன் பொருள் புரிந்திருக்கும். ஆனால் அவர்கள் நடுக்கடலிலே மீட்சி கிடைக்காதா என்ற நிலையில் தத்தளித்துக் கொண்டிருந்தவர்கள். மருத்துவர் சொன்னதை அப்படியே நம்பிவிட்டார். நானும் அவருடைய மகிழ்ச்சியை கெடுக்காமல் அப்படியே விட்டுவிட்டேன். அதன் பிறகு 2 வருடங்கள் 80 வயது பூர்த்தியாகும் வரை இருந்தார்கள். கடைசி வரையில் தனக்கு பூரண ஆரோக்கியம் திரும்பிவிட்டது என்ற திடமான நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள். மருத்துவர் சொன்னது பொய்தான். தன்னுடைய உண்மையான உடல் நிலையை பற்றி தெரிந்து கொள்ளும் உரிமை நோயாளிக்கு உண்டு என்று எத்திக்ஸ் பேசுபவர்களால் இந்த பொய்யை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் கடைசி 2 ஆண்டு காலம் தனக்கு உடல்நலம் பூரணமாக குணமாகிவிட்டது என்ற முழு நம்பிக்கையுடன் அவர்கள் வாழ்ந்தார்களே, அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு இருந்த நம்பிக்கைக்கும் நிம்மதி உணர்வுக்கும் என்ன விலை தர முடியும்? ஒரு முழு பொய் பொய்தான் என்று மற்றவர்களால் உணரக்கூடிய ஒரு பொய் சம்பந்தப்பட்டவருக்கு நல்லுணர்வையும் நம்பிக்கையும் அமைதியையும் ஏற்படுத்துமானால் அதற்கு இணையும் உண்டோ? மருத்துவர் வாளால் அறுத்து சுட்டு தான் குணப்படுத்த முடியும் என்பது இல்லை. இப்படிப்பட்ட முறையிலும் தீராத நோய்களுக்கு தீர்வு காண முடியும் தான் போலும். புரைதீர்ந்த நன்மை என்ற மிக முக்கியமான நிபந்தனையை தாண்டி நிற்கிறதல்லவா மருத்துவருடைய மொழி. யாருக்கும் எந்த தீமையையும் செய்யாத அதே சமயத்தில் வாழ்வின் இறுதி கட்டத்தில் இருக்கும் ஒருவருக்கு முழுமையான அமைதியை ஏற்படுத்தி தந்த சொல்லை பொய்யென்றா சொல்ல முடியும்? அங்கேயும் ஒரு சிறு கொக்கியை வைத்தார் வள்ளுவர். அது பொய்தான், ஆனால் வாய்மை இழத்த. பொய்தான் என்றாலும் வாய்மைக்கு கொடுக்கும் இடத்துக்கு அருகில், மிக அருகில் இதை வைக்க முடியும். உண்மையில் நாம் வைக்க வேண்டியதில்லை, அதுவே வாய்மைக்கு பக்கத்தில் சென்று அமர்ந்து கொள்ளும். நான் சொன்னது அன்றாட வாழ்க்கை சம்பவங்களில் காணப்படும் எடுத்துக்காட்டு. இதைவிடவும் சிறப்பான எடுத்துக்காட்டுகள் நிறையவே அவரவர் வாழ்க்கையில் இருக்கும். ஒருவருடைய அனுபவம் இன்னொருடையதாக இருக்காது, இருக்க முடியாது. ஆனால் அவர் என்று இந்த குரலை ஏற்றினாரோ அன்று தொடங்கி இன்றளவும் இனி எப்போதும் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்தான். இது அன்றாட வாழ்க்கை அளவுகோல். சட்டத்தின் முன்னால் போய் நின்று பொய் சொல்லுமாறு வள்ளுவர் சொல்லவில்லை. அந்த சமயத்தில் பொறைதீர்ந்த நன்மை என்பதும் விளைய முடியாது. பொய்ச்சாட்சியை நடைமுறை உலகம் ஏற்காது. எனவேதான் எந்த இடத்தில் இந்த விளக்கை தரலாம் என்பதையும் சொல்லி மூன்றாவது குறளில் தன்னெஞ்சறிவது பொய்யற்க என்றும் சொல்லி மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்தரன் என்று மிக தொடக்கத்திலேயே அரண் வலியுறுத்தலில் சொல்லி வைத்தார். குறளுக்கு குறளே அகராதியாகும் நேர்த்தியை பார்க்க முடிந்ததல்லவா? மீண்டும் சந்திப்போம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.